الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم وقال أيضا إن الذين سبقت لهم منا الحسنى أولئك عنها مبعدون
صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وأعلمهم بالحلال والحرام معاذ بن جبل وأفرضهم زيد بن ثابت لكل أمة أمين وأمين هذه الأمة أبو عبيدة بن الجراح رواه الترمذي حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பருவார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புன்னமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்கள் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் இதற்கு பின்னால் உலகம் எப்பொழுது அழிக்கப்படுமோ அந்த நாள் வரைக்கும் அவனுடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களையும் முன்னால் வந்த நபிமார்களுடைய செயற்பாடுகளையும் அவர்களுடைய தஅவா பணிகளையும் இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ எதை அவர்களுடைய வழிமுறையாக எங்களுக்கு ஆக்கி தந்தார்களோ அதனை பாதுகாப்பதற்கு இந்த சஹாபாக்களை மார்க்கத்துடைய ராணுவ படையாக ரசூலுல்லாஹ் பாவித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பாதுகாத்துத்தான் ஆகுவான், அவன் பாதுகாக்கத்தான் போறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக வந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாகிய இறுதி நபியின் இறுதி உம்மத்தாக எங்களை அல்லாஹ் கபூல் செய்து எங்களுடைய ஒரு சட்ட யாப்பாக இந்த குர்ஆனையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 1400 வருடங்கள் உருண்டோடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இதுவரைக்கும் அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்களை பாதுகாத்திருக்கிறான், அந்த சுன்னாவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் யாரை தெரிவு செய்தான், அவர்களின் மூலமாக குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் அதனுடைய சொற்றொடர்கள் குர்ஆனிலே இருக்கக்கூடிய எழுத்துகள் மொழித்தல்கள் அதனை ஓதக்கூடிய முறைகள் ஒவ்வொரு ஆயத்துக்கு கீழாலையும் இந்த ஆயத்துக்கு கீழால் இன்ன சட்டம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனுடைய சட்டங்களை பாதுகாக்க அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு படையை முன்னால் நிறுத்தினார். அவர்கள் தான் நபி அவர்களுக்கு பின்னால் தோன்றிய உத்தம சஹாபா பெருமக்கள். அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மார்க்கத்தை பாதுகாத்தான் என்றால் உலகத்திலே எங்கள் எப்பொழுது முன்னால் இருக்கக்கூடிய வட்டம் குறை காணப்படுவார்களோ அவர்கள் விமர்சிக்கப்படுவார்களோ அதற்கு பின்னால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஏனென்றால் முன்னால் இருக்கக்கூடிய வட்டத்திலே ஏதாவது குறைகள் தென்பட்டால் அவர்களுக்கு ஏதாவது பிழைகள் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் ஒரு பலாலத்துடைய பாதையிலே போயிருந்தால் பின்னால் வரக்கூடிய மக்கள் யாரும் அவர்களுடைய பாதையை எடுக்க மாட்டார்கள். இது உலகத்திலே நாம் சாதாரண ஒரு காரியத்திலே நடைமுறையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அதனாலதான் எந்த குறையும் ஏற்படாத ஒரு நபியை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தினான். அந்த நபியுடைய படைகோலத்திலேயோ அவர்களுடைய அஹ்லாக்கிலேயோ அவர்களுடைய உறுப்புகளிலே ஏற்பட்ட குறைகளோ இதுவரைக்கும் ஹதீஸுடைய கிரந்தங்களிலே கிதாபுகளிலே எழுதப்படவில்லை. அவர் கல்குலையும் குழுக்குலையும் பூர்த்தியானவர். அப்படி இருந்தால்தான் அந்த நபியை கடைசி வரைக்கும் பின்பற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாத்தான் முதலாவது அணி அவர்கள் தான் அருமை சஹாபா பெருமக்கள். நபி அவர்களுடைய காலத்திலிருந்து குர்ஆன் இறங்குவதை நேரடியாக கண்டவர்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபி அறிவிக்கிறார், நபி அவர்களுடைய காலுக்கு கீழால் என்னுடைய கால் இருந்தது, என்னுடைய காலை நபி அவர்கள் மிரித்தவர்களாக இருந்தார்கள். நான் எப்பொழுது நபியுடைய அந்த வகையுடைய பாரத்தை நான் கண்ணால் பார்த்தேன் என்றால் என்னுடைய காலுக்கு மேலால் நபியுடைய கால் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது. வஹியுடைய அந்த பாரத்தின் ஊடாக என்னுடைய கால் முறிந்து விடுமோ என்ற அளவுக்கு நான் அதனுடைய பாரத்தை என்னுடைய காலிலே சுமந்தேன். வஹியை கண்ணால கண்டவர்கள் சஹாபாக்கள். நபியுடைய பேச்சை எப்படி கேட்பார்கள் என்றால் ஒரே மதிலிருந்து நேரடியாக கேட்டவர்கள் நபியுடைய தொழுகையை நபியுடைய ருகுவை நபியுடைய சுஜூதை நபி அவர்கள் சவாபு செய்யக்கூடிய அந்த முறையை கண்ணால் பார்த்தவர்கள் சஹாபாக்கள். ஹிஜ்ரி 110-111க்கு பின்னால் மார்க்கத்தை எப்படி பார்த்தார்கள் என்றால் புத்தக வடிவிலே பார்த்தார்கள். கிதாபுகளிலே ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய காலம் ஹிஜ்ரி 110க்கு பின்னால்தான் உருவாகினது. அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலையும் கண்ணால் கண்டவர்கள் சஹாபாக்கள். அது எந்த இமாம்களாக இருந்தாலும் எந்த தாபிஈன்களாக இருந்தாலும் நபியுடைய இந்த செயலை கண்ணால் பார்க்கவில்லை. சிலவேளை நபியவர்கள் ஐந்தால தொழுகையை பிம்பர் மேடைக்கு மேல் இருந்து தொழுவிப்பார்கள். என்ன காரணம் என்றால் ரசூலுல்லாஹுடைய தொழுகையை சஹாபாக்கள் பார்க்க வேண்டும். புகாரிலே வருகிறது, தல்லு கமார ஐசுமூனி உசல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்ணால் கண்டீர்களோ அது போன்று தொழுங்கள். இந்த வாசகம் யாருடைய முகாத்தம் என்றால், யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், அருமை சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள். நபி அவர்களுடைய ருகூவை கண்ணால் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூதை கையை எங்கே வைப்பார்கள், ருகூவின் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை கண்ணால் கண்டவர்கள் சஹாபாக்கள். தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து ரசூலுல்லாஹ் தவாப் செய்வார்கள். ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய தவாப்பை எல்லா சஹாபாக்களும் பார்க்க வேண்டும். இப்படியாக நபியுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்ணால் பார்த்து ஹதீஸை அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள். இந்த அமைப்பிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நபி அவர்களுடைய மரணம் வருகிறது. அதற்கு பின்னால் மார்க்கத்தை சுமக்க அந்த கிலாபத்துடைய ஆட்சிக்கு தகுதியான ஒருவரை அல்லாஹ் நியமித்தான். இப்படி ஹிஜ்ரி 110-111 கடைசி சஹாபி மரணிக்கிறார். அவர்தான் அபு துபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்திலே இதற்கு பின்னால் சஹாபாக்கள் இல்லாத காலம், 110க்கு பின்னால் உலகத்திலே சஹாபாக்கள் இல்லை. நபியுடைய செயலை கண்ணால் பார்த்தவர்கள் மரணித்த காலம். சுபஹானல்லாஹ். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய செயலை எப்படி தாபிஈன்கள் விளங்குவார்கள் என்றால், சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், நபி அவர்கள் எப்படி உருவு செய்தார்கள், நபி அவர்கள் எப்படி தக்பீர் கட்டினார்கள், நபி அவர்கள் எப்படி ருகூ செய்தார்கள் என்று தாபிஈன்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டுத்தான் அதனை படித்துக் கொண்டார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அருமை சஹாபாக்கள் என்றால் யார், இவர்களுடைய மார்க்கத்திலே இவர்களுடைய அந்தஸ்து என்ன, நபியவர்கள் மரணிக்கும் பொழுது சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லிவிட்டு நபியவர்கள் மரணித்தார்கள், இவர்களின் மூலமாக உலகத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எத்துணை நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் பிரயாணம் செய்து மார்க்கத்துடைய தஹ்வா பணியை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் எது என்பதை கிதாபுகளிலே அலசி ஆராய்ந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பயங்கரமான மோசமான பாவங்கள் சூழ்ந்த ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஒரு நியதி இருக்கிறது, ஒரு நாட்டுக்கு அடிக்க வேண்டும் என்றால், ஒரு நாட்டை பிரிக்க வேண்டும் என்றால், முதலாவது அடிப்பது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கல்ல, முதலாவது அடிப்பது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கல்ல. ஒரு நாட்டை பிடிப்பதாக இருந்தால் முதலாவது அடிப்பது அந்த நாட்டுடைய இராணுவத்துக்கு. இராணுவத்தை இல்லாமல் ஆக்கினால் நாட்டை லேசாக கைப்பற்ற முடியும். இது போன்றே மார்க்கத்தை இல்லாமல் செய்ய, மார்க்கத்தை ஒழிக்க யூத கிறிஸ்தவர்கள் நபியுடைய காலத்திலிருந்து முயற்சி செய்த அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, குர்ஆனை இல்லை என்று மறுக்க வைக்கவில்லை, மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை மக்கள் மறுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. முதலாவது மார்க்கத்திலேயே இராணுவமான சஹாபாக்களை இல்லாமல் ஆக்கினால், அவர்களை பற்றி தவறான கருத்தை மக்களுக்கு சொன்னால், பின்னால வரக்கூடிய சஹாபாக்கள், பின்னால வரக்கூடிய மக்கள் சஹாபாக்களுடைய ஏற்றை சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் முதலாவது செய்த வேலை சஹாபாக்களை மக்களுக்கு தப்பான எண்ணங்களை கொண்டு காண்பித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்திலே நடந்த சில விடயங்களை சுற்றி காட்டி அவர்களை பற்றி நச்சான கருத்தை உலகத்துக்கு பரப்பினார்கள். ஹஜ்ரத் உமர் போன்ற சஹாபாக்களை பின்னால வரக்கூடிய மக்கள் மறுக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களுடைய குறைகளை மக்களுக்கு அறிவித்து விட்டார்கள். இதுதான் யூத கிறிஸ்தவர்கள் மார்க்கத்தை அழிப்பதற்காக வேண்டி போட்ட முதல் வேர். அதுதான் இன்று வரைக்கும். இன்று வரைக்கும் எந்த அளவுக்கு என்றால், தெளிவாக ஒரு பயானிலேயோ ஒரு கொத்துபாவிலேயோ பேரை சொல்லியோ பேச முடியாத ஒரு அளவுக்கு முஸ்லீம்களுடைய வாய்கள், புலவாக்களுடைய அந்த வாய்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே இன்றைய காலத்துடைய உலமாக்கள் தவிக்கிறார்கள். எப்படி சமூகத்திற்கு சஹாபாக்களை பற்றியுள்ள நல்ல கருத்தை சொல்லலாம், நல்ல கருத்தை சொல்லலாம்? ஏனென்றால் அந்த அளவு தூரத்திற்கு மக்களுடைய உள்ளத்திலே எப்படியெல்லாம் அவர்களை பற்றி மோசமான கருத்துகள் சொல்லப்பட வேண்டுமோ அது அனைத்தையும் அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் உள்ளங்களிலே போடப்பட்டு முஸ்லீம்கள் கூட நபியவர்களுக்கு பின்னால் உலகத்திலே புதிய புதிய விடயங்களை செய்து ரசூலுல்லாஹ்வுக்கு முகாலபா செய்தவர்கள் சஹாபாக்கள் என்ற கருத்தை முஸ்லீம்கள் இன்றைக்கு சம்பூரணமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் முதலாவது நாம் அடிப்படையை மீதுவோம். நபியவர்கள் மரணிக்கும் பொழுது, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களை பற்றி அவர்கள் என்ன சொல்லிவிட்டு மரணித்தார்கள்? எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையோ உங்களையோ கியாமத்தினால் வரக்கூடிய மக்களையோ நடுக்கடலிலே விட்டுவிட்டு இதற்கு பின்னால் நீங்களே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டு போனவர்கள் அல்ல. அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி ஹதியா வகஃபாரதுஹா தஃப்னுஹா. ஒரு மனிதன் எச்சி துப்பினால் அதனை எப்படி மூட வேண்டும் என்று சொன்னவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லறை வாழ்க்கையிலே ஈடுபடும் பொழுது அந்த நேரத்தில் கூட சைத்தானுடைய ஆதிக்கம் வந்துவிடக் கூடாது என்று துஆவை கற்று தந்தவர் ஹதரத் ரசூலுல்லாஹ். யாரையும் நடுக்கடலிலே விட்டுவிட்டு போகவில்லை. மார்க்கத்திலே இருக்கக்கூடிய மிக அற்பமான காரியத்தை கூட ரொம்ப தெளிவாகவே சொல்லிவிட்டு மரணித்தார்கள். அதற்கு பின்னால் அதனை பயான் செய்யக்கூடிய சஹாபாக்களையும் உருவாக்கி விட்டு போனார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உலகத்திலே இவர்கள் விமர்சிக்கப்படக்கூடாது, சஹாபாக்களை பற்றி யாரும் குறை பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி பல ஆயத்துகளை சஹாபாக்களுடைய பெயரை சொல்லியே அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே முதலாவது கலீஃபா நபி அவர்களை மரணித்து சத்திய பிரமாணம் செய்து ஜனாதிபதியுடைய பதவியை ஏற்கிறார் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிலாபத்தை ஏற்கிறார். அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது? அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இப்படியான ஒரு தலைப்பிலே இந்த சஹாபாவுடைய மாதத்திலே பல சிறப்புகள் இருக்க இப்படியான ஒரு தலைப்பிலே பயான் செய்யப்பட வேண்டும் என்றால், வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய்க்கு அபூபக்கர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அணியக்கூடிய உள் ஆடைகள், அவன் அணியக்கூடிய ஸ்லீப்பர், இது போன்ற அசிங்கமான அந்த இடங்களிலே ஹஜ்ரத் அபூபக்கர் உமருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் அன்றாடம் பாவிக்கக்கூடிய பொருட்களையும் மறைமுகமான பெயர்கள் எழுதப்பட்டு டொய்லெட்டுக்கு அமரக்கூடிய அந்த குமரிலையும் ஹஜ்ரத் அபூபக்கர் உமருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களை பற்றி தப்பான கருத்தை சொல்லி சஹாபாக்களுடைய வழியை விட்டு மக்களை திசை திருப்பி நவீன கருத்தின் பக்கம் மக்களை இட்டு சென்று இப்படி ஒரு மோசமான வலாலத்துக்கு கொண்டு போவதுதான் அந்த காலத்தில் இருந்து யஹூதி யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களிலே முயற்சி செய்தார்கள். அதனால் முதலாவது இவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்? சவுர்ல அந்த புகையில சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும் பொழுது அந்த குகையிலே தங்க வேண்டி ஏற்பட்டது. மக்கத்திலே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்கள் நபியவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கரையும் தேடக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டார்கள்.
அந்த குகையிலே நடந்த சரித்திரம் என்ன? அல்லாஹ் எத்தனை ஆயத்துக்களை அந்த இடத்திலே இறக்கி வைத்தார்? யாரை பற்றி அல்லாஹ் கூடுதலாக அந்த ஆயத்துகளிலே சொன்னார்? சூரா தௌபாவுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். சூரா தௌபாவுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறார்? ரசூலுல்லாஹுக்கு பின்னால் அடுத்த ஹலீஃபா வேறு யாருக்கும் வர முடியாது, அதற்கு பின்னால் ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் தான் என்பதை உறுதிப்படுத்தியே அல்லாஹ் ஆயத்திறக்கினான். எப்படி சொன்னான்? குகையிலே நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது என்றால் இரண்டு பேரிலே இரண்டாவவர், இரண்டு பேரிலே இரண்டாவது நபர் ஹஜ்ரத் அபூபக்கரை அல்லாஹ் இரண்டாவது ரசூலுல்லாஹுக்கு பின்னால் அடுத்த கிலாபத் ஹஜ்ரத் அபூபக்கர் தான். அதை அல்லாஹ் எப்படி சூசகமாக சொன்னால், நபியே உங்களோடு இருந்த ரெண்டு பேரிலே இரண்டாவது நபர் அந்த இடத்துல என்ற வார்த்தை ஹஜ்ரத் அபூபக்கரை குறிக்கிறது. அந்த ரெண்டு பேரும் குகையிலே இருக்கும் பொழுது, அந்த ரெண்டு பேரும் குகையிலே இருக்கும் பொழுது ஒருவர் அபூபக்கர், ஒருவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொல்லும் ஹஜ்ரத் அபூபக்கரை குறிக்கிறது. இது யஹூலி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இது யஹூலு லி ஸாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்ன நேரத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அதாவது ஸாஹிப் அவர் சஹாபி என்று ஹஜ்ரத் அபூபக்கரை அல்லாஹ் பேசியிருக்கிறார். இது யஹூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த ரெண்டு பேர்களையும் பயப்பட்டவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. குகையிலே இருக்கும் பொழுது மேலே காபிர்களுடைய நடமாட்டம், அந்த பாத அடிகள் அவர்களுக்கு கண்ணுக்கு விளங்குறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பயப்படவில்லை, பயப்பட்டவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். மஅனா, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயிலை அந்த நதியை கடக்கும் பொழுது முன்னால் நதி பின்னால் ஃபிரௌனுடைய பட்டாளம். இப்பொழுது ஹஜ்ரத் மூசா சொன்னார்களே, இன்னா லமுதரகுன், நாங்கள் மாட்டிக் கொண்டுட்டோம், எங்கே ஓடுவது என்று சொல்ல அந்த கூட்டம் சொல்ல சையதுனா மூசா சொன்னாரே, இன்ன மஅயா ரப்பி சயஹ்தீன், எனக்கு வழிகாட்டுவார். எனக்கு வழிகாட்டுவார், எனக்கு மட்டும் வழிகாட்டுவார். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னதனால அவர்களோடு சேர்ந்து அந்த கடலுடைய பாதையின் பக்கம் சென்ற அந்த தோழர்கள் அவர்கள் முருத்ததாகிவிட்டார்கள். எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னதனால அவருக்கு மட்டும் அல்லாஹ் வழிய காட்டினான், அடுத்தவர்கள் முர்த்ததுகளாக போய்விட்டார்கள். இங்கே இன்னல்லாஹ மஅனா, நான் உங்களோடு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். மஅனா என்று பன்மையாக சொன்னதனால் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ஒரு நாளும் லலாலத்து வந்திடாது. ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர் ஒரு நாளும் வழிகேட்டிலே போக மாட்டார், அவர் ஹிதாயத்திலே போவார் என்பதும் ஒரு ஆதாரம். அடுத்தது அந்த பயத்தை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு தஆலா சையதுன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தினார். ஃபஅன்ஸலல்லாஹு சகீனதஹு அலைஹி, அவர் மீது நாங்கள் சகீனத்தை ஏற்படுத்தினோம் என்ற வார்த்தை எல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கரை குறிக்கிறது. குர்ஆனிலே இன்னொரு ஆயத் வருகிறது, இன்னல்லாஹ அதாவது இன்னல்லதி ஜஅ பிஸ்ஸித்க் வஸத்தக பி, சித்க் என்ற வார்த்தை குறிக்கிறது ரசூலுல்லாஹி. வஸத்தக பிஹி, உண்மை வந்த பொழுது அந்த உண்மையை ஒருவர் உண்மைப்படுத்தினார். வஸத்தக என்பது ஹஜ்ரத் அபூபக்கரை குறிக்கிறது என்று தெளிவாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சுத்தப்படுத்த குர்ஆனிலே பேசியிருக்கிறார். சூரா அல் லைலிலே வஸயுஜன்னபுல் அத்கா. ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் தக்வா உள்ளவர் என்று பேசுறார். அவர் அல்லாஹுக்கு பயந்தவர். அவர் உலத்துரிமை பெறுவதற்காக வேண்டி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை அல்லாஹுக்காக வேண்டி செலவழித்தவர். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றார், அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் செலவழித்தார். அல்லாஹுடைய பொருத்தத்தை இஸ்லாத்தை அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வான் என்றும் அல்லாஹ் பேசுகிறார். இதெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கக்கூடிய ஆயத்துகள். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அது மட்டுமல்ல, சூரத்து நூர்ல நீங்க மக்காவிலே அந்த காலத்திலே பரபரப்பான ஒரு செய்திதான், ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இட்டு கட்டின அந்த செய்தி ஹதீஸுல் இஸ்க் என்று சொல்லப்படுகிறது. அதிலே முனாஃபிகீன்களோடு சில முஸ்லீம்களும் ஒரு சில சஹாபாக்களும் அந்த கருத்தை நம்பினார்கள். மனிதன் மனிதனுடைய இயற்கை அப்படித்தானே, ரெண்டு பேர் ஒரு விடயத்தை சொன்னால் மூதாவது ஒருவருக்கு சந்தேகம் ஏற்படலாம். அந்த வகையிலே சஹாபாக்களும் இதனை யோசித்தார்கள், இப்படி ஹதரத் ஆயிஷாவுக்கு நடந்திருக்குமோ என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த ஒருவர் தான் மிஸ்தஹ் இப்னு உசாசா, ஒரு சஹாபி. இவர் யார் என்றால், இவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய செலவுக்கு கீழானதான். அவர் ஒரு எளிய சஹாபி. அவருடைய வாழ்க்கை செலவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் தான் பணங்களை கொடுத்து அவருக்கு செலவை பார்த்து கொண்டு வந்தார்கள். மகளுடைய இந்த கதையிலே மிஸ்தஹ் இப்னு உசாசா சம்பந்தப்பட்டதனால் நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். என்ன சத்தியம்? இதற்கு பின்னால் மிஸ்தஹுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், அவருக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். சத்தியம் என்பது சத்தியத்தை முறித்தால் சென்ற குற்றம் இருக்கிறது. அவர் நோம்பு பிடிக்கணும், மார்க்கத்திலே அதற்கு சில சட்டங்கள் இருக்கின்றன, அதை நீ நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கிறான். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய விஷயத்திலே உங்களிலே உலுல் பவுல் சிறப்புக்குரியவர். ஹஜ்ரத் அபூபக்கரை அல்லாஹ் இங்கே சிறப்புக்குரியவர் என்று வைக்கிறார். அவருக்கு அமைதியை கொடுத்தோ, அவர் தக்வாவானவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி, இரண்டாவது கலீஃபா, இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஹஜ்ரத் அபூபக்கரை பற்றி சுட்டி காட்டின சொல்லைகள். இங்கே சொல்றான், உங்களிலே செல்வம் உள்ளவர் சிறப்புள்ளவர் சத்தியம் செய்ய வேண்டாம். முஹாஜிரான அந்த சஹாபிக்கு மிஸ்தஹுக்கு செலவு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அபூபக்கரே உங்களை மன்னிக்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு நீங்க விருப்பம் இல்லையா? யாருடைய விஷயத்தை இறங்குது? சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்தை அல்லாஹ் இறக்கிறார். இப்படி பல சிறப்புகள். இது அல்லாஹ்வே நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆயத்துகளை இறக்கி அடுத்த கலீஃபாவாக வரக்கூடியவரை அல்லாஹ் சுத்தப்படுத்தினார். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் இரண்டாவது கலீஃபா, அவருடைய ஹிலாபத். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு சஹாபி. ஹஜ்ரத் உமர் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த காலத்தில் உலகத்துடைய மூன்றில் ரெண்டு பகுதி, அந்த காலத்தில் ரஷ்யாவெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்து, தாரியகுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், உலகத்திலே மூன்றில் இரண்டு பகுதி அல்ல, முழு உலகத்துடைய ஆட்சியை செய்தவர் ஹஜ்ரத் உமர். ஒரு சாதாரண ஒரு சஹாபி அல்ல, எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி என்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படாத சில சிறப்புகள். ஹஜ்ரத் உமருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் உலகத்திலே நபிமார்கள் வரமாட்டார்கள், நான் தான் கடைசி நபி, ஆனால் எனக்கு பின்னால் நபியொருவர் வருவதாக இருந்தாலும் அந்த நுபுவத் என்ற நபித்துவத்துக்கு தகுதியானவர் ஹஜ்ரத் உமர். லவ் கான மின் பஅதி நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அவர் நபிக்கு தகுதியானவர். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால், குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வும் நேர்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, இதை விளங்குவதற்கே ஈமான் தேவை. இந்த ஆயத்துகளை விளங்குவதற்கே ஒரு அளவு ஈமான் தேவை. சாதாரண ஒரு முஸ்லிமாலையும் இதனை விளங்குவது கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு பாரமான விடயங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காரியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று யோசிப்பார், அல்லாஹ் ஆயத்திறக்கிடுவார். சாதாரண ஒரு தகாவி அல்ல. பதில்ல கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள், முதலாவது யுத்தம். அந்த கைதிகளை என்ன செய்வது என்று ஆலோசனை செய்யப்படும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மசூரா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஸ்யாக்களை எடுத்து டெக்ஸ்களை இவர்களிடத்திலே வாங்கிக் கொண்டு என்ன கிதாப கிராஅத் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு தெரியுமோ முஸ்லீம்களுக்கு நாங்கள் அந்த கைதிகள் இருந்து படித்து கொடுப்போம், எங்களுக்கு கீழாக இவர்களை வைப்போம், இவர்களை கொல்ல தேவையில்லை என்று ஒரு மசூரா சொன்னார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி செல்லம் உமரிடத்திலே இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை என்ன செய்ய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவர்களுடைய கழுத்தை வெட்டி போடுவோம், இவர்களுடைய கழுத்தை வெட்டி போடுவோம். நபி அவர்களுக்கும் ஒரு கவலை ஏற்பட்டது. இப்படி ஒரு மசூரா சொன்னாரே ஹஜரத் உமர், அந்த மசூராவுடைய அமீர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மசூரா எப்படி முடிவு செய்யப்படுவது என்றால் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன மசூரா அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜிஸ்யாக்களை எடுத்து முஸ்லீம்களுக்கு கீழால் இவர்களை வைப்போம் என்ற ஒரு மசூரா முடிவு செய்ய அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். அந்த ஆயத்திறக்கிறான், மா கான லின்நபி அய்யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். மா கான லின்நபி, இந்த ஆயத்துக்கு நேரடி தர்ஜுமா செய்தால், நபியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நபியே உங்கள் மீது எந்த ஒன்றும் இல்லை. மா கான லின்நபி அய்யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், அந்த கைதிகளை பூமியிலே கொலை செய்து பூமியிலே புதைப்பதுதான் ஏண்டவும் அபிப்பிராயம். அது ஆயத்திருக்கிறார். உமர் என்ன மசூராவை சொன்னாரோ அதே முடிவுதான் ஏந்த முடிவும். நபியே சஹாபாக்களையும் நபியையும் பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான், ரமலானுடைய காலம், இஸ்லாத்துடைய முதல் யுத்தம், இவ்வளவு சிரமப்பட்டு யுத்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் அந்த சஹாபாக்களும் நபியவர்களும். அல்லாஹ் கேட்கிறான், நபியே துரீதுன அரவத் துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, நபியே துனியாவுடைய ஒரு காரியத்தை நீங்கள் விரும்புறீங்க போதைக்கு, துனியாவுடைய ஒரு காரியத்தை விரும்புகிறீர்கள், வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் ஆகிரத்தை விரும்பும் பொழுது அவர்களை பூமியிலே புதைக்கப்படுவதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும் பொழுது நீங்கள் உலகத்துடைய ஒரு பயிற்சியை விரும்புகிறீர்களே, இது மசூராவுடைய அடிப்படையிலே எடுக்கப்பட்ட முடிவு, இல்லை என்றால் இதற்காக வேண்டி நான் உங்களை தண்டித்திருப்பேன், உங்களை குற்றம் முடித்திருப்பேன். ஏந்த முடிவும் அதற்கு உமருடைய முடிவுதான். இமாம்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனில் 21 இடத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்வும் அதற்கு உமரும் நேர்பட்ட இடங்கள். அஜ்ஜிலே மகாம இப்ராஹிம் எவ்வளவு சுத்தமான இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகாம இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்தால் ஆசை வைக்கிறார்கள், இதை அல்லாஹ் சொல்லக்கூடிய இடமாக ஆக்கினால் எப்படி இருக்கும், ஒரு விருப்பம், இதை அல்லாஹ் சொல்லக்கூடிய இடமாக மாற்றினால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறார் அல்லாஹ் ஆயத்திறக்கிறார். நினைக்கிறார் அல்லாஹ் ஆயத்திறக்கிறார். நபி அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்லவர்களும் வருகிறார்கள், மோசமான பாவமான சிந்தனையை கொண்ட அந்த உள்ளம் உடைய மக்களும் வருகிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்கள் சுத்தமானவர்கள், இவர்களிடத்திலே ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் சிறைக்கு பின்னால் இருந்து கேட்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் போடக்கூடாதா என்று யோசிக்கிறார், அபிப்பிராயப்படுகிறார். அல்லாஹ்
ஆயத்திறக்கிறான்,
ஏ நபியுடைய மனைவிமார்களே, ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் சிறைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளத்துக்கும் சுத்தம். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், நாங்க எங்களை சுத்தப்படுத்திக்கிறோம், எங்களோட உள்ளம் வெள்ளதானே, எங்கட உள்ளம் நல்லந்தானே, எங்களுக்கு அப்படி எண்ணம் தோன்றதில்லையே. உம்மஹாத்துல் முஃமினீன் பாவத்துடைய சிந்தனை வரக்கூடியவர்களா, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளத்துக்கும் அதுதான் நல்லம். அத்தஹருல் குலூபிக்கும் வகுலூபிஹின்ன. உமர் நினைக்கிறார் ஆயத்தரங்கிறது, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், நீங்க பயங்கரமான முனாஃபிக், பயங்கரமான முனாஃபிக். அவன் மரணித்த நேரத்தில் நபி அவர்களை ஜனாசா தொழுவிக்கும்படி ஏவப்பட்டு ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய ஜனாசாவை தொழுவிக்க போனார்கள். தொழுவிக்க தப்புடே உட்கார்ந்திருக்கிறார் ஹஜ்ரத் உமர், திரும்பி பார்க்கிறார், சைக்கினை செய்கிறார், நபியே இந்த முனாஃபி கையா தொழுவிக்க போறீங்க, உலகத்தில் வாழும் பொழுது உங்களை பத்தி எப்படி எல்லாம் பேசிருப்பான், இந்த நாளிலே இன்ன பேசினான், இந்த நாளிலே இன்ன பேசினான் என்று சொல்லிக் கொண்டு இருக்க ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் உமர் என்ன உடுங்க, நான் இவரை சொல்லிக்கத்தான் போறேன், என்ன உடுங்க நான் சொல்லிக்கத்தான் போறேன். ஆயத்திறங்குதே நபியே, இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலாத், நீங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் எழுபது தடவை தான் நீ இவனுக்கு மன்னிப்பு கேட்டாலும் நான் அவனை மன்னிக்க போறல. அந்த ஆயத்திறக்கினான் சொன்னாங்க, எழுபது தானே, எழுபதுக்கு மேல கேட்டால் மன்னிக்கலாம் தானே என்று சொல்லி ஜனாசா கொலுவை நடத்தினது போதாது, நபி அவர்கள் அந்த கபரு வரைக்கும் போய் கபரு கிட்டையும் போனார்கள் அந்த முனாஃபிக்குடைய. இப்ப அங்க ஆயத்திறங்குது, அதற்கு உமருக்கு விருப்பம் இல்ல ஜனாதாவை தொழுவிக்க, முனாஃபிக்குடைய கபர்ல நிற்பதே அதற்கு உமருக்கு விருப்பம் இல்ல. அல்லாஹ்
ஆயத்திறக்கிறான்,
நபியே இதற்கு பின்னால் எந்த முனாஃபிக்கையும் தொழுவிக்க கூடாது, அவருடைய கபர்ல நிற்கவும் கூடாது. உமர் நினைக்கிறார் அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். முதலில் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரு சஹாபி பின்னால் நபியவர்கள் அனுப்புகிறார்கள் ஹஜ்ரத் உமரை அழைத்து வரும்படி. இவர் பக்துல் லஹீரா என்பது, ஆடைகளை ஒரு மனிதன் உறங்கும் பொழுது மேல்மிச்சமான ஆடைகளை களைந்திருப்பான், அந்த நேரத்தில் அனுமதி இல்லாமல் யாரும் போகக்கூடாது, அது ஒரு தாய் ஒரு மகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும். இந்த சிறுவன் ஹதரத் உமருடைய வீட்டை போய் தட்டி அனுமதி இல்லாமல் ஹதரத் உமர் படுக்கக்கூடிய இடத்திற்கு போய்விட்டார். எழும்பி உட்கார்கிறார்கள், அவர் உடுத்திருந்த ஆடையிலே அவுரத் கொஞ்சம் விளங்கிக் கொண்டிருந்தது. அந்த இடத்திலே இருந்து ஹதரத் உமர் யோசிக்கிறார், இந்த இஷாவுடைய நேரத்துக்கு பின்னால், ஆஃப்டர் இஷா பிபோர் சுபஹ், சுபஹுக்கு முன்னால் வக்துல் லஹீரா ஆடைகளை களைந்திருக்கக்கூடிய இந்த மூன்று நேரங்களிலையும் அனுமதி இல்லாமல் யாரும் வீடுகளுக்கு நுழையக்கூடாது என்று ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கின பிடிக்கும் சுமர் யோசின என்று யோசித்து நபி அவர்கள் அழைத்தார்களே, நபி அவர்களிடத்திலே போய் கேரல்ல ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறார். يا ايها الذين امنوا ليستأذنكم الذين ملكت ايمانكم والذين لم يبلغوا الحلم منكم ثلاث مرات من قبل صلاة الفجر وحين تضعون ثيابكم من الظهيرة ومن بعد صلاة العشاء عمر من الجمال آية اشاؤك بالنال சுபஹுக்கு முன்னால் வக்துல் லஹீரா என்று சொல்லக்கூடிய நேரங்களிலே, ஏ ஈமான் கொண்ட மக்களே, நீங்க யாரும் அனுமதி இல்லாமல் வீடுகளுக்கு நுழைய வேண்டாம். பஹர்ர சாதிபன் சுக்ரன் லில்லா, உடனே ஹஜ்ரத் உமர் சுஜூதில் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. நினைக்கிறார் ஆயத்திறங்குது. நபியுடைய மனைவார்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். நபி அவர்கள் தரக்கூடிய பணம் செலவுக்கு தரக்கூடிய பணம் போதாது. அதனால் எல்லா மனைவிமார்களும் சொன்னார்கள், பணத்தை கூட்டி கேட்போம். இதை ஹஜ்ரத் உமருக்கு கேள்விப்படுகிறது. நாங்க எப்படி எங்கட பாட்டையில பேசுறோம், இது போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், அரபு வார்த்தையிலே அசா ரப்புஹு இன் தல்லகக்கும்ன, அல்லாஹ் நீங்க இப்படி துனியாவை விரும்பி கொண்டு போனீங்கன்னா நபி அவர்களுக்கு உங்களை தலாக் சொல்லும்படி அல்லாஹ் ஆயத்தை இறக்கினால் நபி அவர்கள் உங்களை தலாக் சொல்லிடுவார்கள். நீங்க எல்லாரும் வீட்டுல குந்த வேண்டி வரும். வேற மனைவிமார்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பான். அதனால் இப்படி நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேணும் என்று அரபுல சொல்றாங்க. எந்த உமர் அரபுல அந்த வார்த்தையை முடிந்தாரோ அதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனாக மாத்தினான். வேற புதிய மனைவிமார்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு கொடுக்க கூடும் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். நினைக்கிறார் ஆயத்திறங்குது. இதெல்லாம் வச்சுட்டார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறார். இந்த ரிவாயத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. மிக மிக சஹிஹான ரிவாயத்துகள், மிக மிக சஹிஹான ரிவாயத்துகள். இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க, உங்களுக்கு ஹக்கு தேவையா, மார்க்கத்துடைய தெளிவு தேவையா, அதை அல்லாஹ் எங்க தெரியுமா வைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், பி உமர், அதாவது அலா கல்பி உமர், உமருடைய நாவிலையும் உள்ளத்திலையும் அல்லாஹ் மார்க்கத்துடைய உண்மையை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்டவர் ஹஜ்ரத் உஸ்மான் யாரு ரலியல்லாஹு அன், உங்களுக்கு தெரியும் உஹது போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில சஹாபாக்களுக்கு தாங்கி பிடிக்க முடியாது, ஓடினார்கள். யுத்தத்திலிருந்து ஓடுவது பயங்கர குற்றம். எப்படி பெரிய குற்றம் என்றால் ஓடினால் நரகவாதி, அதுதான் சட்டம். இமாம் ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் கிதாபை எழுதியிருக்கிறார், அல் சபாயிர், பெரும் பாவங்கள். அதுல ஒரு பாவம் அத்தவாலி யோமு ஜஹப், யுத்தத்துடைய நாளில யாருக்கும் ஓடேலாது. நபி அவர்கள் சாயப்பட்டு ரத்தம் படியுது, மருமகன் உஸ்மான் ஓடுகிறார். சுபஹானல்லாஹ், உஹதுடைய களத்திலிருந்து ஓடுகிறார், மதீனாவுடைய எல்லை வரைக்கும் ஓடினார். அப்ப சட்டப்படி பார்த்தா யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன ஹுக்கும் கொடுக்கணும்? அல்லாஹ் யுத்தத்துடைய மைதானத்திலே ஆயத்திறக்கினார். இரண்டு கூட்டத்தினர்கள் மும்புறமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களிலே ஒரு கூட்டம் ஓடினீர்கள், உங்களிலே ஒரு கூட்டம் ஓடினீர்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்கள் ஓடியது, ஹஜ்ரத் உஸ்மான் ஓடியது யுத்தத்துக்கு பயந்தல்ல, ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியிலே மாட்டி ஷைத்தான் ஓட வச்சான். வலகத் அஃல்லாஹு அன்ஹும், ஓடிய உஸ்மானை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கினான். பின்னால் வரக்கூடியவர்கள் கதை கட்டுவார்களே, நபி அவர்களையே யுத்தகரத்திலே விட்டுட்டு ஓடியவர்கள் சஹாபாக்கள், இவருக்கு பின்னாலேயா போக போறீங்க என்று ஒரு இடம் வைக்காமல் அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். ஓடிய சஹாபாக்களை நான் மன்னிச்சுட்டேன். அது போன்ற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு சஹாபாக்கள் கடைசியாக அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடத்திலே, சூரா ஹதீத், சூரா நிசா, சூரா அல் அம்பியா, இந்த மூன்று சூரத்திலேயும் முழு உலக மக்களுக்கும் ஒரு தகவலை அல்லாஹ் விடுக்கிறார். என்ன தகவல்? நபி அவர்களை உயிரோடு யார் கண்டார்களோ, ஈமான் கொண்ட நிலைமையிலே கண்டு அதே ஈமானோடு மரணித்த அத்துணை சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள், அத்துணை சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள். எந்த பாவம் செய்திருந்தாலும், இதுக்கு மேலதிகமாக வேணுமென்றா புகாரிய பார்க்கலாம், மிகப்பெரிய தேச துரோகம் சில சஹாபாக்கள் செய்தார்கள், செய்தால் செய்ய வைத்தார். ஹாத்தம் இப்னு அபி பல்தா, முக்கியமான பத்ர் சஹாபி, இவர் ஒரு வேலை செய்தார். எங்கட காலத்தில் மட்டும் எங்கள் ஒரு முஸ்லீம் அப்படி செய்திருந்தா அவரை துண்டு துண்டாக வச்சிருப்போம். என்ன வேலை? முஸ்லீம்கள் 10,000 படை காபிர்களை தாக்க வாராங்க என்ற ஒரு செய்திய காபிர்கள்ட்ட யாராவது ரகசியமாக நீச கொடுத்தா அவனை விடுவோமா? அவனை விடுவோமா? நபியவர்கள் 10,000 சஹாபாக்களோடு மக்காவுக்கு வருகிறார்கள், மக்காவை தாக்க வாராங்க என்ற விடயத்தை கடிதம் மூலம் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை பயன்படுத்தி கடிதம் எழுதினவர் ஹாத்தம் இப்னு அபி பல்தா. கடிதம் போகுது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹயின் மூலம் அறிவித்தார், நபியே உங்களுக்கு எதிரான ஒரு கடிதம் போய் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் உடனே அனுப்புகிறார்கள் ஹஜ்ரத் அலியையும் மிக்தாத் ரழியல்லாஹு அவர்களையும். அந்த முஷ்ரிக் பெண்ணிடத்திலே சொன்னார்கள், உன்னிடத்திலே இப்படி ஒரு கடிதம் இருக்கிறதை நீ தர வேண்டும். அவள் சொன்னால், என்னிடத்தில் அப்படி ஒரு கடிதமே இல்லை என்றாள். சொன்னாங்க, இல்ல அந்த கடிதம் இருக்குது என்று அலட்ட அவளுடைய பின்னப்பட்ட கொண்டையிலிருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்தா ஹஜ்ரத் மிக்தாதும் அலியும் ரழியல்லாஹு அன்ஹுமா பார்க்கிறார்கள், எழுதியவர் ஹாத்தம் இப்னு அபி பல்தா. ஒரு சஹாபி கடிதத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருக்கிறார்கள், போய் அந்த கடிதத்தை போட மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிறார். வஅஸ்தஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கடினமானவர் உமர். எடுக்கிறார் ஹாத்தம் இப்னு அபி பல்தாவா எழுதினார் வாளை புகாரி, அந்த வாட்சம் அப்படியே இருக்குது, உங்களுக்கு பார்க்கலாம். அப்துல் ஹாதல் முனாஃபிக், நபியே என்ன விடுங்கள், இந்த முனாஃபிக்கை நான் வெட்ட போறேன். ஹாத்தம் இப்னு அபி பல்தாவுக்கு முனாஃபிக் இந்த வார்த்தையை பாவிக்கிறார். நபி அவன் சொன்னாங்க, உமர் இவர் யார் தெரியுமா? இவர் பத்ரு சஹாபி. பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? இத்தல அல்லாஹு அலா அலா அஹ்லி பத்ர் ஃபஅலு மா ஷைதும். ஏ பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களே, நீங்க உலகத்தில ஃபஅலு மா ஷைதும் என்ன செய்தாலும் நீங்க சொர்க்கவாதி. அது வஜபத் லகுமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லியிருக்கிறானே அல்லாஹ், உங்களுக்கு தெரியாதா உமர்? ஹஜ்ரத் உமர் வாளை கீழே வச்சு கண்ணால கண்ணீர் வடியுது. அபி அவங்க சொன்னாங்க, தவற பிடிக்கல, அவர் மனிதன் என்ற ரீதியில செய்திருப்பார். ஹாத்தம் இப்னு அபி பல்தா சொர்க்கவாதி. அவ்வளவு பெரிய முன்னோர்கள் தான் இந்த சஹாபாக்கள், பெரியார்களே சகோதரிகளே. அதனால் இந்த ஹிலாபத்துடைய அடிப்படை அப்படித்தான். ஹஜ்ரத் அபூபக்கருக்கு பின்னால் உமர், அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான், அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அலி. இந்த ஓடரத்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸ்லயும் இந்த ஓடர் தான் வந்திருக்கு. அதனால பெரியார்களே, இதனை சீர்குலைக்க, இதனை மாற்றி அமைக்க எப்படி இமேஜ்ல வேல் பேப்பர்ல எப்படி எல்லாம் முஸ்லீம்களை வழிகெடுக்க வேண்டுமோ அந்த அமைப்புல தகவல் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. தளர்ந்த வேண்டாம், அடிப்படை உண்மை. இதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மார்க்கத்தை இப்படித்தான் பாதுகாக்க போகிறான். அதனால் சஹாபாக்களுடைய சிறப்புகளோ மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. அதனை நாம் அறிந்து எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய அகீதாவையும் நாம் பாதுகாத்து மீதான தோற்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அதனால் சஹாபாக்களை பற்றி தப்பான அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம், ஒவ்வொரு நாளும் பல போட்டோக்கள்ல வீடியோக்கள்ல பார்க்கிறோம், கிளீப்பர்லே அடியிலே அபூபக்கர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போட்டோவில் வருகிறது. சில தொழிற்சாலையுடைய அந்த பிராண்ட் அவைகளுடைய லோகோகளிலே கூட அவைகள் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கேவலப்படுத்தப்பட்டு அதாவது படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே நாம் எங்களுடைய கோட்பாட்டிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுதுபாவுடைய மிக சுருக்கம். அதோடு மிக ஒரு ஓர் இரு நிமிடத்திலே மாற்றம் சொல்லி முடிக்கிறேன். நாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய 10th சிறையிலே இருக்கிறோம். ஷஅபானுடைய அரைவாசியை அடைய இன்னும் 5 இருக்கிறது. இது சம்பந்தமான ஹதீஸ் பல அமைப்பிலே வந்தாலும் புகாரி தொடக்கம் வந்த மிக சஹீஹான ஹதீஸ் 4 இருக்கிறது. நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய அரைவாசியிலே நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறதா இல்லையா? புகாரி வரைக்கும் தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. முதலாவது தபரானியிலே முஹஜமுல் கபீருடைய ஹதீஸ், ஷேக் அல்பானி கூட இந்த ஹதீஸை சரி காண்கிறார். இந்த நிஸ்பு ஷஅபான் ஷஅபானுடைய 15வது இரவிலே எதிர்வரக்கூடிய 2வது சிகரி, அந்த இரவிலே அல்லாஹ் இந்த உலகத்துக்கு உதிக்கிறான். அல்லாஹ் உரித்தி அனைவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த நாள்ல நிஸ்பு ஷஅபான் அல்லாஹ் மன்னிக்கிறான். இரண்டு பேருடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. இல்லா லிமுஸ்ரிகின், முஸ்ரிக் சிறுக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுடைய பாவத்தையும், அவ் முசாஹின் என்றால் இரண்டு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான், அடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதே போன்று பைஹக்கியுடைய ஹதீஸ் வருகிறது, இன்ஜுல் ரப்புனா தபாரக வ தஆலா, இந்த நிஸ்பு ஷஅபானுடைய இரவிலே அல்லாஹ் உலகத்துடைய வானத்துக்கு இறங்குறான், அனைவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யாருடைய உள்ளத்திலே ஹிஸ்து இருக்கிறதோ, ஹிஸ்து என்றால் குரோதம் இருக்கிறதோ, அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான்கு ஹதீஸுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது சாபித்தான ஹதீஸ், மிக சரிகண்ட ஹதீஸ். எனவே ஒவ்வொரு அடியார்களுடைய பாவங்கள் நிஸ்பு ஷஅபானுடைய அந்த நாளிலே மன்னிக்கப்படும். ஐயாமுல் பீதுடைய நோன்பு இருக்கிறது, மூன்று நோன்பு, விரும்பினவர்கள் மூன்று அல்லது இரண்டு நோன்பை பிடிக்கலாம். அது போன்ற பெண்களுக்கு சம்பந்தமாக அவர்களுடைய சென்ற ரமதானுடைய காலத்திலே அவர்களுடைய மென்சஸ் போன்ற ஏதாவது காரணங்களின் மூலமாக நோன்பு கலாவாக இருந்தால் ஷஅபானுடைய மாதம் முழுக்க அந்த நோன்பை கலா செய்யலாம். ஹதீஸிலே தடை வந்தில்லை, இத்தனை நாளுக்கு முன்னால் அந்த தடை வந்தில்லை. உம்மு சலமாவுடைய ஹதீஸ், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறிய ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்ற ரமலானுடைய அந்த கலாவான நோன்பை ஷஅபானிலே குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது புகாரியை பார்க்கலாம். இப்படி ஹதீஸ் வந்திருக்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் உம்மிலே முதலாவது பாகம் 240 சுத்தமான அந்த பக்கத்திலே எழுதுகிறார், 3-5 இரவுகளிலே அடியார்களுடைய துஆக்கள் கபூல் ஆகும். விசேஷமாக லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு, அதே போன்று பெருநாளுடைய இரவு, அதே போன்று ஹஜ் பெருநாளுடைய அந்த இரவு, நிஸ்பு ஷஅபானுடைய இரவு, ரஜபுடைய மாதத்தின் முதல் இரவு, இந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்ற விடயத்தையும் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பெரியார்களே, சகோதரிகளே, அதனால் அந்த நாளை நாம் எங்களுக்கு ஒரு விசேஷமாக ஒரு நாளாக எடுத்து கூடுதலாக இபாதத்துகளிலே ஈடுபட்டு அந்த பதவியையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.